வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 15. வாசிப்பவர் மதுமிதா. ஞானாம்பாள் என்னை பற்றி பிரஸ்தாபிக்கிற வரையில் என்னை ஒருவரும் கவனிப்பார் இல்லை. அவள் பிரஸ்தாபித்த மாத்திரத்தில் எல்லோருடைய கண்களாகிய வண்டுகள் என்னுடைய முகத்தாமரை மேலே மொய்க்க ஆரம்பித்தன. சம்பந்த முதலியார் என்னை கட்டி தழுவிக்கொண்டு செய்த ஸ்தோத்திரங்களுக்கு அளவு சங்கிகை இல்லை. அவர் சந்தோஷத்தினால் என்னை எவ்வளவு இறுக கட்டி பிடித்தார் என்றால் நான் மூச்சுவிட இடமில்லாமல் திக்குமுக்காட ஆரம்பித்தேன். நான் அவர் பிடித்த பிடியை திமிரிக்கொண்டு அவரை பார்த்து, ஞானாம்பாளை கொண்டு போனவர்கள் இன்னாரென்று தெரியவில்லை. வடக்கே இருந்து வந்த ராஸ்தாவில் ஞானாம்பாளை வளைத்து கொண்ட 4 பேர்களில் குண்டுபட்டு விழுந்து விட்டவர்கள் போக, மற்ற 2 பேர்களையும் பிடித்து கட்டிக்கொண்டு வந்திருக்கிறோம். அவர்களை விசாரித்தால் உண்மை தெரியலாம் என்று சொன்னேன். எல்லோரும் நான் சொன்னது சரிதான் என்று ஒப்புக்கொண்டு அந்த இருவரையும் விசாரிக்கத் தொடங்கினார்கள். அவர்களில் ஒருவன் எங்களை பார்த்து சொல்லுகிறான், நாங்கள் இருவரும் பூங்காவூர் தாசில்தாருடைய சேவகர்கள். அவர் இந்த அம்மையினுடைய அழகையும் குணாதிசயங்களையும் கேள்விப்பட்டு தான் மனம் செய்து கொள்ள வேண்டுமென்று விரும்பினார். அதை குறித்து தங்களுக்கு பல கடிதங்கள் அனுப்பியும் தாங்கள் அனுகூலமான மறுமொழி அனுப்பாமையால் எப்படியாவது இந்த பெண் அரசியை கொண்டு போய் விவாகம் செய்கிறதென்று நிச்சயித்து அதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தாள். நீங்கள் இந்த கிராமத்துக்கு வந்திருந்து மறுபடியும் உங்கள் ஊருக்கு நடுச்சாமத்திலே போகிறீர்கள் என்று அவர் கேள்வியுற்று எங்களையும் ஒரு பல்லக்கையும் அதி ரகசியமாய் அனுப்பி எவ்விதத்திலும் இந்த மனோன்மணியை கொண்டு வரும்படி உத்தரவு கொடுத்தார். அந்தப்படி நாங்கள் நேற்றைய தினம் பாதி சாமத்தில் வந்து சேர்ந்து இந்த வீட்டுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த அநேக பல்லக்குகளின் மத்தியில் நாங்கள் கொண்டு வந்த பல்லக்கையும் வைத்துவிட்டு மற்றவர்களைப் போல நாங்களும் படுத்து தூங்கினோம். விடிந்து போனால் எங்களுடைய மோசம் வெளியாகும் என்று நினைத்து இருட்டிலே பயணம் புறப்படி நாங்களே மற்றவர்களை எழுப்பிவிட்டோம். உங்கள் வீட்டு அம்மாமார்கள் எல்லோரும் தனித்தனியே ஒவ்வொரு பல்லக்கின் மேலே ஏறிக்கொண்டார்கள். இந்த அம்மணி வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தவுடனே எங்களுடைய பல்லக்கின் கதவை திறந்து அதில் ஏறிக்கொள்ளும்படி சொன்னோம். இந்த அம்மணி கபடமில்லாமல் ஏறி கதவை சாத்தி கொண்டு தூங்கிவிட்டார்கள். அந்த பல்லக்கை சிவிகையார் தூக்கி கொண்டு ஓடும்போது நாங்கள் இருவரும் பின்தொடர்ந்து போனோம். நாங்கள் மற்ற பல்லக்குகளுடன் எங்களுடைய பல்லக்கையும் கொண்டு போவது போல் மாரீசம் பண்ணி பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் பின்வாங்கினோம். மற்ற வாகனங்களும் ஆட்களும் கண் மறைகிற வரையில் மெல்ல மெல்ல கொண்டு போய் இருட்டில் ஒருவருக்கும் தெரியாமல் எங்களுடைய பல்லக்கை திருப்பி அதிவேகமாய் கொண்டு போனோம். நாங்கள் இருவரும் வெகு தூரம் பல்லக்குடன் சென்று பிற்பாடு தாசில்தாருக்கு சந்தோஷ சமாச்சாரம் சொல்லுவதற்காக நாங்கள் முந்திப்போய் பல்லக்கில் அம்மா வருகிற சமாச்சாரத்தை அவருக்கு தெரிவித்தோம். அவர் ஒரு வீட்டிலே தனிமையாய் இருந்து கொண்டு சந்திரோதயத்துக்காக காத்திருக்கும் சாதக பக்ஷி போல் அகமகிழ்ச்சியுடன் வழியை பார்த்து கொண்டிருந்தார். மத்தியானம் 15 நாழிகைக்கு பல்லக்கு வந்து சேர்ந்தது. உடனே சிவிகையார் தாசில்தாரிடத்தில் வந்து, எசமான்கள் விரும்பின மாதரசியை பல்லக்குடன் கொண்டு வந்துவிட்டோம். நாங்கள் பட்ட பிரயாசைக்கு தகுந்த சம்மானம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே தாசில்தார் எழுந்து ஓடி அதிக ஆவலுடன் பல்லக்கை திறந்து பார்க்க உள்ளே ஒருவரும் இல்லாமல் சுத்த சூனியமாய் இருந்தது. அவரும் நாங்களும் பல்லக்கின் மூடை முடுக்களெல்லாம் தேடி பார்த்தோம். இந்த அம்மணியை எங்கும் காணோம். பஞ்சரத்தில் இருந்த கிளி பறந்து போன பிற்பாடு பஞ்சரம் வெறுமையாயிருப்பது போல் பல்லக்கும் வெறுமையாயிருந்தது. தாசில்தாருடைய அப்பனும் பாட்டனும் தேடி வைத்த பொக்கிஷத்தை நாங்கள் அபகரித்து கொண்டது போல எங்கள் மேலே ரௌத்ராகாரமாய் கோபிக்க ஆரம்பித்தார். அடிப்பார் என்று பயந்து கொண்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் தூர விலகினோம். எங்களை அடிக்க அவர் கையில் ஒரு ஆயுதமும் இல்லாமல் இருந்ததால் நாங்கள் தெருவிலே கலற்றி வைத்திருந்த எங்களுடைய செருப்பை அவர் கையிலே தூக்கி கொண்டு துரத்தினார். நாங்கள் அகப்படாமல் சிட்டாய் பறந்தோம். நாங்கள் ஓட, அவர் ஓட. இவ்வகையாக வெகு தூரம் துரத்தி வந்த பிற்பாடு அவர் கையிலிருந்த செருப்பை எங்கள் மேலே எறிந்தார். திரும்பி தாசில்தாருடைய முகத்திலே மோதிற்று. ஔஷதப் பிரயோகத்தினால் விஷம் இறங்குவது போல் செருப்படி பட்ட பிற்பாடு தாசில்தாரருக்கு கோபம் தணிந்து எங்களை நயமாய் கூப்பிட்டு காரியங்களை விசாரிக்க ஆரம்பித்தார். போகிகள் நடுவழியில் ஒரு இடத்தில் கள்ளு குடிக்கிறதற்காக பல்லக்கை நிறுத்தினோம் என்று ஒப்புக்கொண்டபடியால் அந்த இடத்தில் இந்த அம்மணி தப்பி போயிருக்கலாம் என்று உத்தேசித்து உடனே தாசில்தாரும் அவருடைய நேசனும் இரண்டு குதிரைகளின் மேல் ஏறிக்கொண்டு எங்கள் இருவரையும் கூட அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள். நாங்கள் காடு மேடுகளெல்லாம் சுற்றி பார்த்து கொண்டு சூர்யாஸ்தமான சமயத்தில் இந்த அம்மணி ஏறிக்கொண்டு வந்த வண்டியை கண்டு மரித்தோம். அப்போது நடந்த யுத்தத்தில் தாசில்தாரும் அவருடைய நேசனும் குண்டுகள் பட்டு கீழே விழுந்து விட்டார்கள். இந்த மனோன்மணி அப்போது மாறுவேஷம் தரித்திருந்த போதிலும் மேகத்துக்குள் மறைந்திருக்கிற சந்திர சூரியர்களை அவர்களின் பிரபை காட்டிவிடுவது போல இந்த உத்தமியை அவளுடைய முககாந்தி காட்டிவிட்டது. மற்ற சங்கதிகளெல்லாம் அப்போது கூட இருந்த உங்களுடைய மனுஷருக்கு தெரியுமானதால் நான் சொல்ல வேண்டுவதில்லை என்றான். இதை கேட்டவுடனே சம்பந்தி முதலியார் மறுபடியும் என்னை தழுவிக்கொண்டு சொல்லுகிறார், நீ செய்த உபகாரத்தை நான் ஒரு நாளும் மறப்பேனா? என் புத்திரிகை காணாமற் போன உடனே உன்மேலும் சந்தேகம் நினைத்தேன். பிற்பாடு பல காரணங்களால் அந்த சந்தேகம் நிவர்த்தியாகிவிட்டது. என் மகளுக்கும் எங்களுக்கும் பிராணபிக்ஷை கொடுத்து காப்பாற்றினாய். உனக்கு திரிலோகங்களையும் கொடுத்தாலும் தகும். ஆகிலும் நீ அங்கீகரிக்கும்படியான ஒரு சம்மானத்தை உனக்கு செய்ய யோசித்திருக்கிறேன் என்றார். அவரும் மற்றவர்களும் எனக்கு செய்த ஸ்தோத்திரங்களையெல்லாம் ஞானாம்பளுடைய ஒரு மந்தகாசத்துக்கு சமானமாக நான் நினைக்கவில்லை. பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 15 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.